بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار السلام عليكم ورحمة الله وبركاته الله من اليار هلي புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு சன்மார்க்க கல்வியை கற்றல் கற்பித்தல் அந்த சபையில் உங்களை சந்திப்பது கொண்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் பயனுள்ள நல்ல கல்வியை நமக்கு கற்றுத்தந்து அதற்கேற்ப நம் வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைகின்ற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதித்து சத்தியத்தின் பக்கம் அழைக்கின்ற சத்தியத்தை போதிக்கின்ற அந்த வழியில் ஏற்படுகின்ற இன்னல்களை துன்பங்களை துயரங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற உறுதிமிக்க மார்க்க அறிஞர்களை ஏற்படுத்தி வருகின்றான். சத்தியம் புறக்கணிக்கப்படும் போதும் உண்மை மறக்கப்படும் போதும் அனாச்சாரமும் வழிகேடும் மக்களுக்கு மத்தியில் பரவும் போதும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியிலே மக்களுக்கு இந்த மார்க்கத்தை புதுப்பித்துக் கொடுத்து மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்து குர்ஆன் சுன்னாவுடைய சரியான பாதையிலே அவர்களை வழிநடத்தி அழைத்துச் செல்கின்ற மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலும் படைத்து வந்தான். அந்த அறிஞர்களின் தொடரில் வந்தவர்தான் அஷ்ஷேக் அல் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அல் அல்லாமா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்றைய சவுதி அரேபியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெரிய தீபகற்பத்திலே ஒரு நீண்ட காலமாக சிலை வழிபாட்டுக்கு இணையாக கபர் வழிபாடு தலை தூக்கியிருந்தது. இன்று நாம் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இன்னும் இவர்கள் வசிக்கின்ற நாடுகளில் பார்ப்பதை போன்று அல்லாஹுவை அஞ்சுவதை விட அவுலியாக்களை அஞ்சுபவர்கள் அதிகம். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை செழிப்பாக்குபவர்களை விட கபர்களை செழிப்பாக்குபவர்கள் அதிகம். அல்லாஹுவிற்கு வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹுவிடத்திலே மன்றாடக்கூடியவர்களை விட கபர்களுக்கு சென்று நேர்ச்சிகள் செய்து இழத்துக்காக இருந்து அங்கு போர்வைகளை போர்த்தி இறந்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட அந்த நல்லடியார்களிடத்திலே தங்களின் தேவைகளை கூறி மன்றாடுபவர்கள் அதிகம். இப்படித்தான் ஒரு காலத்திலே ஒரு 200 வருடங்களுக்கு முன்னதாக அரபிய தீபகற்பமும் இருந்தது. அந்த நேரத்தில்தான் சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். வணக்க வழிபாடுகள் அவனை தவிர வேறு யாருக்கும் செய்யப்படக்கூடாது என்ற சத்திய முழக்கத்தை அறிஞர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அரபு மக்கள் தங்களின் தாய்மொழி அவர்களுக்கு குர்ஆனாக தங்களின் தாய்மொழி அரபியாக இருந்தது. இருந்தாலும் சமீப காலமாக குர்ஆனுக்கும் குர்ஆனின் வசனங்களுக்கும் ஹதீஸுக்கும் மன இச்சையை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள் கொடுத்து வந்த தவறான கருத்தின் காரணமாக குர்ஆனில் இருக்கின்ற தௌஹீதை சுன்னாவில் இருக்கின்ற தௌஹீதை அவர்கள் புரிய முடியாமல் இருந்தார்கள். அப்போதுதான் அந்த மார்க்க அறிஞர் முஹம்மது பின் அப்துல்லாஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மக்களுக்கு குர்ஆனில் இருந்து தௌஹீதுடைய வசனங்களை ஓதி காண்பித்து சுன்னாவிலிருந்து தௌஹீதுடைய நபிமொழிகளை எடுத்து கூறி அவர்களை உண்மையான தௌஹீதின் பக்கம் உண்மையான இறை வழிபாட்டின் பக்கம் அழைத்தார்கள். கபர்கள் செழிப்பாக இருந்த அந்த பூமியை சுத்தப்படுத்தி மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கினார்கள். சஹாபாக்களின் பெயர்களை கூறி அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லோரின் பெயர்களை கூறி உதவி தேடிக் கொண்டிருந்த அந்த மக்களை அல்லாஹுவை கொண்டு உதவி தேடுங்கள், அல்லாஹுவின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தார்கள். அந்த அறிஞர் தங்களின் சொல்லாலும் தங்களின் செயலாலும் பல புரட்சிகளை செய்தார்கள். அவர்கள் பல நூல்களை எழுதி மக்களுக்கு சத்தியத்தை புரிய வைத்தார்கள். அந்த நூல்களில் ஒன்றுதான் சலாசத்துல் உசூல், மூன்று அடிப்படைகள் என்ற நூல். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று நாட்களிலே தொடர்ந்து நாம் பயில இருக்கின்றோம். இந்த நூல் இதனுடைய உருவத்திலே மிக சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிமும் அடிப்படையாக இதை படித்து இதை புரிந்து இதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் அருளால் அரபி மொழியில் இருந்த இந்த நூலை தாருல் ஹுதாவின் சார்பாக நாம் வெளியிட்டிருக்கிறோம். மூன்று அடிப்படைகள் என்று உங்களுக்கு இஸ்லாமிய நம்ம தாவா சென்டரிலும் இந்த நூல் வைக்கப்பட்டிருக்கிறது, வாங்கி பயன்பெறுங்கள். முதலாவதாக இந்த நூலின் ஆரம்பத்திலே இமாம் அவர்கள் அல் குர்ஆனுடைய 103வது வசன 103வது அத்தியாயத்தை நமக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு தேவையான பலன் தருகின்ற நல்ல விஷயங்களை விரிவாக கூறியிருக்கிறான். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அந்த இடத்திற்கு தேவை, அந்த இடத்தின் தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து கூறியிருக்கிறான். ஒவ்வொரு சூராவிற்கும் சில சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 103வது சூரா, இதற்கு பெயர் சூரத்துல் அஸ்ர். என்ன பெயர்? சூரத்துல் அஸ்ர். எத்தனாவது அத்தியாயம் இது? 103வது அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லுகின்றார். என்ன உண்மை? இந்த சூராவின் பொருளை நீங்கள் அறியும் போது உங்களுக்கு தெரியும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அரபியிலே வாவ் என்ற பதம் பல அர்த்தங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதில் ஒன்று சத்தியம். வல் அஸ்ர், அல் அஸ்ர் காலம், வாவ் சத்தியம், வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியம். இன்ன நிச்சயமாக, திட்டமாக உறுதியாக அல் இன்சான் மனிதன், மனிதன் என்றால் மனித இனம், முழு மனித இனம், ஆண்கள் பெண்கள் எல்லா மொழி பேசுபவர்கள் எந்த கண்டத்தில் அவர்கள் வசித்தாலும் சரி, அல் இன்சான் மனித இனம், இன்னல் இன்சான் நிச்சயமாக மனித இனம். லஃபி ஹுஸ்ரின், லஃபி ஹுஸ்ரின் மூன்று வார்த்தைகள் உள்ளன. ல இதுவும் உறுதியை பொருள் தரக்கூடியது, இன்ன நிச்சயமாக எப்படி உறுதியை தரக்கூடியதோ அதுபோன்று ல. ஃபி இதில், அதில், இல் என்ற அர்த்தத்தில் வரக்கூடியது. ஹுசுர் நட்டம், இழந்து விடுதல், தொலைத்து விடுதல், நஷ்டமடைதல். அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக மனிதன், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இல்லா தவிர, அல்லதீன ஆமனு, அல்லதீன எவர்கள், ஆமனு ஈமான் கொண்டார்கள். பொதுவாக தமிழில் ஆமனு ஈமான் கொண்டார்கள் என்பதை நம்பிக்கை கொண்டார்கள், விசுவாசம் கொண்டார்கள் என்று நாம் பொருள் கூறுவோம். நம்பிக்கை கொண்டார்கள் என்றால் அது மிக விரிவான ஒரு கருத்தை உடையது. ஈமானுடைய ஏழு அம்சங்களும் இதில் வரும். அல்லாஹுவை நம்புதல், அவனுடைய வானவர்களை நம்புதல், அவன் இறக்கிய வேதங்களை நம்புதல், அவன் அனுப்பிய தூதர்களை நம்புதல், இறந்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்புதல், அல்லாஹுவின் விதி நன்மை தீமை அனைத்தும் அந்த ஏற்பாட்டிற்கு ஏற்பத்தான் நடக்கிறது என்று நம்புதல். இல்லல்லதீன ஆமனு, இல்லா தவிர, அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த ஏழு விஷயங்களை நம்பிக்கை கொண்டவர்கள். வஅமிலு, இந்த இடத்தில் வாவ் வருது பாருங்க, இந்த வாவ் இன்னும் என்ற அர்த்தம். வ இன்னும், அமிலு அவர்கள் செய்தார்கள், அமில செய்தான், அமிலு செய்தார்கள். அஸ்ஸாலிஹாத், ஸாலிஹத்துன் ஒருமை, ஸாலிஹாத் பண்மை, நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள், நல்ல செயல்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், தர்மம், நன்மையை பேசுதல், தீமையை தடுத்தல், நல்லதை மக்களுக்கு சொல்லுதல், அல்லாஹுவை, அல்லாஹுவின் தூதரை நேசித்தல், முஸ்லிம்களை நேசித்தல், குர்ஆனை நேசித்தல், இப்படி சொல் ரீதியான, உள ரீதியான, செயல் ரீதியான எல்லா நல்ல காரியங்களுக்கும் அஸ்ஸாலிஹாத் என்று சொல்லப்படும். அஸ்ஸாலிஹாத் என்றால் குறிப்பிட்ட ஒரு வணக்கத்தை மட்டுமல்ல, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்பித்து கொடுத்த, இதை செய்தால் உங்களுக்கு நன்மை என்று கூறிய எல்லா சொல் செயல் நம்பிக்கைகள், குணங்கள், பண்புகள், இவை அனைத்தும் அஸ்ஸாலிஹாத் என்பதில் வரும். ஒருவர் பொறுமையாளராக இருக்கிறார், பண்பாக பேசுகின்றவர், நன்மையை நாடுகிறவர், பொறாமை கொள்ளாதவர், மக்களுக்கு நல்லதை செய்பவர், இவரும் சாலிஹான காரியத்தை செய்கிறவராக ஆவார். சாலிஹான காரியம் என்றால் தொழுகை, நோன்பு மட்டுமல்ல, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் நமக்கு ஆர்வமூட்டிய எல்லா செய்திகளும் எல்லா காரியங்களும் அஸ்ஸாலிஹா, நன்மைகள், நல்லறங்கள், நற்கர்மங்கள் என்பதில் அடங்கும். அப்ப இல்லா தவிர, அல்லதீன எவர்கள், ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், வஅமிலு ஸாலிஹாத் இன்னும் நற்கர்மங்களை நல்லறங்களை செய்தார்கள், வதவாசௌ பில் ஹக்கி, வ இன்னும் தவாசௌ ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்தார்கள், ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்தார்கள், உபதேசித்தார்கள், பெரியவர் சிறியவருக்கு, வயோதிகர் வாலிபருக்கு, அறிஞர்கள் பொதுமக்களுக்கு, தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கு, அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு நினைவூட்டி கொண்டார்கள், அழைப்பு கொடுத்துக் கொண்டார்கள். பில் ஹக்கி, சத்தியத்தின் பக்கம், சத்தியத்தை கொண்டு. அல் ஹக் என்றால் இந்த இடத்திலே அத்தீன், அல்லாஹ் இறக்கிய உண்மையான மார்க்கம். இந்த மார்க்கத்தை தவிர அனைத்து சமயங்களும் கோட்பாடுகளும் நம்பிக்கைகளும் நெறிகளும் பொய். மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை அல்லாஹ்வின் வழிகாட்டலுக்கு உட்பட்டவை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு தூதரை அனுப்பினான், ஒரு ரசூலை, ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். அவர்களுடைய அந்த போதனைகள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் மனிதனுடைய கையாடலுக்கு ஆளாகிவிட்டன. அவற்றில் பொய் கலந்துவிட்டது. ஆகவே இனி அந்த வேதங்களின்படி, அந்த மார்க்கத்தின்படி செயல்பட முடியாது. அவை அனைத்தும் அல்லாஹுவால் மறுக்கப்பட்டு விட்டன. சத்தியமாகிய இந்த இஸ்லாமை, இந்த தீனை, முஹம்மது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தீனை மற்றவர்களுக்கு போதித்தார்கள், ஒருவர் மற்றவருக்கு நினைவூட்டிக் கொண்டார்கள். நான் ஒரு செய்தியை மறந்தேன், ஒரு தவறை செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் நினைவூட்டுகிறீர்கள். நீங்கள் ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை மறந்து விட்டீர்கள், நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கணவன் மனைவிக்கு நினைவூட்டுகிறான், மனைவி கணவனுக்கு நினைவூட்டுகிறாள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நினைவூட்டுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு நினைவூட்டுகிறார்கள். இப்படி தங்களுக்கு மத்தியிலே சத்திய அழைப்பு பணியை செய்தவர்கள், சத்திய அழைப்பு பணியை செய்யும் போது, நன்மையை ஏவும் போது, தீமையை தடுக்கும் போது, அல்லாஹுடைய சுன்னா நியதி என்ன, சத்திய அழைப்பு பணி செய்வோருக்கு சோதனை ஏற்படும், துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும், மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள், மக்களுடைய துன்பத்திற்கு, மக்களுடைய கெடுதிக்கு ஆளாகுவார்கள். அந்த நேரத்திலே தளர்ந்து விடக்கூடாது, தொய்வடைந்து விடக்கூடாது, பொறுமையாக இருப்போம், உறுதியாக இருப்போம். பொறுமையாக இருப்போம் என்றால் என்ன பொருள் அல்ல, இனி அழைப்பு பணியை செய்வதை விட்டுவிட்டு, நன்மையை ஏவுவதை தவிர்த்து விட்டு, தீமையை ஏவுவதை விட்டுவிட்டு, தீமையை தடுப்பதை விட்டுவிட்டு, நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து விடுவோம் என்பதற்கு பொறுமை என்று பெயர் அல்ல. பொறுமைக்கு பெயர் என்ன, எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும், எங்களுடைய நாடுகளிலிருந்து நாங்கள் துரத்தப்பட்டாலும், எங்களின் செல்வங்கள் எங்களிலிருந்து பறிக்கப்பட்டாலும், இன்னும் இறுதியாக எங்களுடைய உயிர், எங்கள் உயிர் எங்கள் உடலில் இருந்து எடுக்கப்பட்டாலும் சரி, இந்த சத்திய அழைப்பை கொடுப்பதிலே, பரப்புவதிலே நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இதுதான் சபர். ஒருவர் மற்றவருக்கு பொறுமையை நினைவூட்டினார், பொறுமையை கொண்டு உபதேசம் செய்தார். இப்ப மீண்டும் இந்த சூராவினுடைய மொத்த அர்த்தத்திற்கு நாம் வருவோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து, சத்தியத்தை தங்களுக்குள் உபதேசித்து, பொறுமையையும் தங்களுக்குள் உபதேசித்தவர்களை தவிர, இந்த நான்கு தன்மைகளை கொண்ட, நான்கு பண்புகளை கொண்டவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றி அல்ல. அவர்கள் நாட்டின் ராஜாக்களாக இருக்கலாம், நாட்டின் மந்திரியாக இருக்கலாம், நகரத்தின் பெரிய பிரசித்தி பெற்ற செல்வந்தராக இருக்கலாம், படித்த பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், புகழ்பெற்ற
குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு வெற்றி இல்லை, நஷ்டத்தில் இருக்கிறார். என்ன நஷ்டம்? உலகத்திலே பார்க்கிறோம், அவரிடத்தில் ஆட்சியோ அதிகாரமோ செல்வமோ பெரிய வசதியோ இருக்கிறது. அப்படி இருந்து எதை நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான்? அவர் இறக்கும் போது, இந்த உலகத்தை விட்டு அவர் பிரியும் போது, நிச்சயம் ஒரு நாள் பிரிந்தாக வேண்டும், நிச்சயம் ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். அப்படி பிரியும் போது அவர் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாது. எதையாவது எடுத்துட்டு போவாங்களா? பார்த்துருக்கிட்டீங்களா யாராவது எதையும் எடுத்துட்டு போய்? யாராவது எதையாவது இந்த உலகத்திலிருந்து கொண்டு சென்றதை பார்த்திருக்கிறோமா? பெரிய பணக்காரங்க போகும்போது நிறைய லட்சக்கணக்கான டாலரை கொண்டு போய் அங்க கபூரில் இப்ப ரொம்ப சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பெரிய ராஜா அவருடைய ஆட்சியில பாதிய கபூரில் கொண்டு போய் இப்ப நிம்மதியா அங்க இருக்கிறாரு. அப்படி யாரையாவது நாம் இந்த உலகத்தில் பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்ப நஷ்டம் என்ன? இவ்வுலகத்தின் நஷ்டம் அல்ல. எந்த நஷ்டத்தை அல்லாஹ் சொல்கிறான்? மறுமையின் நஷ்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நான்கு தன்மை உடையவர்கள் உலக மக்களின் பார்வையில் வேண்டுமானால் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கலாம். சஹாபாக்களை பார்த்து முனாஃபிக் நயவஞ்சக தன்மை உடையவர்கள் சொன்னார்கள், அநுமினு கம ஆமன சுஃபஹா, இந்த முட்டாள்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா? யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து முட்டாள்கள் என்று சொன்னார்கள். அந்த முனாஃபிக்குகளின் பார்வையில் சஹாபாக்கள் முட்டாள்களாக தெரிந்தார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய தீன், உங்கள் மார்க்கம் உங்களை ஏமாற்றி விட்டது. மறுமை, சொர்க்கம், அல்லாஹ்வின் பொருத்தம் என்று எதை எதையோ நீங்கள் கற்பனை செய்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையை இன்பத்தை துறந்து விட்டீர்களே என்று சஹாபாக்களை பார்த்து முனாஃபிக் நயவஞ்சகர்கள் என்ன சொன்னார்கள் முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பதில் கொடுத்தான். யார் பதில் கொடுத்தது? அல்லாஹ் பதில் கொடுத்தான். அலா இன்னஹும் ஹுமுஸ் ஸுஃபஹா, நல்லோரை தீண்டும் போது நல்லோர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பதில் சொல்வார்? அல்லாஹ் பதில் சொல்வார். அலா இன்னஹும் ஹுமுஸ் ஸுஃபஹா, அறிந்து கொள்ளுங்கள், உலக மக்களை கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் இன்று அந்த முனாஃபிக்குகளை முட்டாள்கள் என்று ஓதும்படி அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அறிந்து கொள்ளுங்கள், இவர்கள்தான் முட்டாள்கள், இவர்கள்தான் புத்தியற்றவர்கள். நபிமார்களில், இறை தூதர்களில் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த இறை தூதர்களை பின்பற்றிய நல்லோர் பலர் ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக, ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக அழைத்து வரப்படுவார். ஆடைகள் களையப்படும், இடுப்பு வரை அவருக்காக குழி நோண்டப்படும், இடுப்பு வரை அவர் அதில் புதைக்கப்படுவார். பிறகு ஒரு ரம்பத்தை கொண்டு வரப்பட்டு அவருடைய தலையிலிருந்து அப்படியே அறுக்க ஆரம்பிப்பார்கள். புதைக்கப்பட்ட இடம் வரை அறுத்து பாதியாக பிளந்து விடுவார்கள். ஆனால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். இன்னொருவரை கொண்டு வரப்படும், அவருடைய கை கால்களை கட்டியதற்கு பிறகு இரும்பு பற்களை கொண்ட சீப்பை, இரும்பு பற்களையுடைய சீப்பை எடுத்து வருவார்கள். அவருடைய உடல் முழுக்க அந்த சீப்பை கொண்டு வாருவார்கள். முழு உடலிலிருந்தும் தோலை உரித்தெடுத்து சதையாக ஆக்கி விடுவார்கள். உடலின் ஒரு பகுதி கூட தோல் இருக்காது, முற்றிலுமாக உடலிலிருந்து தோலை பிரித்து விடுவார்கள். அந்த நேரத்திலும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் கூற மாட்டார். இப்ப இந்த மக்கள் எல்லாம் இந்த உலக மக்களின் பார்வையில இழந்தவர்கள், எதையும் அவர்கள் அடையவில்லை. என்ன இன்பத்தை இந்த உலகத்திலே பார்த்தார்கள்? நெருப்பிலே போடப்பட்டு பொசுக்கப்பட்டார்கள். குத்தில் அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இஸ்ஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் பில் முஃமினீன ஷுஹூத். ஒரே நேரத்திலே ஒரு ஊரிலே 70,000 மூமின்களை, நம்பிக்கையாளர்களை, முஸ்லிம்களை, விசுவாசிகளை, அவர்கள் களிமா சொன்னார்கள், இஸ்லாமை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மன்னன் பெரிய வாய்க்கால் தோண்டி அதிலே நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலே போட்டு பொசுக்கினான். அதில் ஒருவர் கூட மதம் மாறவில்லை. அப்ப இந்த உலக மக்களின் பார்வையில் நஷ்டம் வெற்றி என்பது வேறு, அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றி நஷ்டம் என்பது வேறு. நாம் ஒன்றை வெற்றி என்று சொல்லுவோம், ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே தோல்வியாக இருக்கும். நாம் ஒன்றை தோல்வி என்று சொல்லுவோம், அது அல்லாஹ்விடத்திலே வெற்றியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்விடத்திலே வெற்றி எது? இந்த நான்கு தன்மைகள், இதில் தான் வெற்றி இருக்கிறது. ஈமான், அமல் சாலிஹ், தாவா இலல் ஹக், சத்தியத்தின் பக்கம் அழைத்தல், பொறுமையாக இருத்தல். இந்த நான்கு தன்மைகள் இருக்குமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் நாம் வெற்றியாளர்கள். இந்த நான்கு தன்மையில் ஒன்றை இழந்தாலும் அங்கே வெற்றி இருக்காது. இந்த சூரா புரியுதுங்களா? எவ்வளவு முக்கியமான சூரா என்பதாக. ஆகவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த ஒரு சூராவை மட்டும் இறக்கி இருந்தாலும் போதும், மக்கள் அல்லாஹுவை அஞ்சி மறுமைக்காக வாழ்கின்ற நல்ல மக்களாக மாறுவதற்கு. ஏனென்றால் இந்த சூராவுடைய அர்த்தத்தை நாம் மீண்டும் மீண்டும் படிக்கும் போது நமக்கு புரிய வரும், இந்த உலக வாழ்க்கையின் உண்மை புரிய வரும், நம் படைப்பினுடைய உண்மை புரிய வரும், நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் யதார்த்த நிலை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொருவருக்கும் இது ஏற்பட்டிருக்கலாம், ஏற்படும் பொதுவாக. என்ன மறதி? ஒருவர் படிப்பிலே முன்னேறி செல்கிறார், எந்த படிப்பில் அவர் நுழைந்தாலும் அதில் அவர் முதல் மதிப்பெண், உயர்ந்த தரத்திலே அவர் வெற்றி பெறுகிறார். இந்த மனிதருக்கு படிப்பின் போதை ஏறுகிறது. என்ன போதனை? படிப்பினுடைய போதனை, போதை. அதுக்கு அடிக்ட், படிச்சுக்கிட்டே இருப்பார். இன்னொரு மனிதர் காசு, செல்வம், வியாபாரம், அதில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிலும் அவருக்கு வெற்றி, தோல்வியே இல்லை. பணத்துக்கு மேல் பணம், மாத்திரமா பணத்துக்கு மேல் பணம், எந்த வியாபாரத்தில் அவர் கை வைத்தாலும் சரி அதில் அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. இவருக்கு வியாபாரத்தின் போதை, பணத்தினுடைய போதை. கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி எண்ணி எண்ணி சேர்த்து வைத்துக் கொண்டே செல்கிறார். உலக இந்த இச்சைகளிலே அவன் தன்னை ஒரு வெற்றியாளனாக கருதுகிறான். தன்னை ஒரு வெற்றியாளனாக கருதி நான் நினைத்தது நடந்துவிட்டது, நான் சக்சஸ் ஆயிட்டேன். அதில் அவன் மோகம் கொண்டு ஈடுபடும் போது மறுமையை மறந்து விடுகிறான். இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது, மறுமை நிரந்தரமானது, நமக்கு மரணம் இருக்கும், மரணம் நிச்சயமாக வரும். நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அந்த நிலையை விட்டு நான் திரும்ப வேண்டும், கபர் குழிக்குள் செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடுவான். இந்த சூராவை நாம் திரும்ப திரும்ப ஓதும் போது, நாம் நமக்கு நினைவுபடுத்தும் போது நம்முடைய அந்த போதை இறங்கும். யாருக்கு படிப்பின் போதை இருக்கிறதோ அந்த போதை இறங்கும், யாருக்கு பதவியின் போதை இருக்கிறதோ அது இறங்கும், யாருக்கு செல்வத்தின் போதை இருக்கிறதோ அது இறங்கும். அது வெற்றியின் வழி அல்ல. வெற்றியின் வழி என்ன? இந்த நான்கு தன்மைகளை கொண்ட வழிதான். ஈமான், அமல சாலிஹ், அத்தாவா இலல் இஸ்லாம், அத்தாவா இலல் சபர், அஸ்ஸபர். இந்த நான்கு என்னிடத்திலே எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறது? இப்ப இன்றையிலிருந்து நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்ததற்கு பிறகு உங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப சென்றதற்கு பின் உங்களுடைய இரவிலோ பகலிலோ ஒரு நேரத்தை ஒதுக்கி சற்று சிந்தித்து பாருங்கள். வெற்றிக்குரிய நான்கு தன்மைகளை அல்லாஹ் கூறியிருக்கிறானே, நான் இந்த நான்கு தன்மைகளை என்னிலே எந்த அளவுக்கு இது நாள் வரை நிறைவு செய்திருக்கிறேன்? நம் வயதின் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப சிறியவர் பெரியவர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய வயதை நிர்ணயிக்கும் போது மா பைன சித்தீன் இலா சபஈன், 60-70 வரை என்று சொன்னார்கள். நம்மிலே 30 பூர்த்தி அடைந்தவர், 40 பூர்த்தி அடைந்தவர், 50 பூர்த்தி அடைந்தவர், 60 பூர்த்தி அடைந்தவர். இப்ப இது நாள் வரை இந்த வாழ்க்கையிலே என்னிடத்தில் இந்த நான்கு தன்மைகள் எந்த அளவு வந்திருக்கிறது? மற்றவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது, நான் என்னை பற்றி, நீங்கள் உங்களை பற்றி. ஈமானுடைய தரம் எந்த அளவு உயர்ந்திருக்கிறது? அமல சாலிஹ், நல்ல காரியங்கள் எந்த அளவு நல்ல காரியங்களிலே மனது ஈடுபடுகிறது? இந்த சத்திய இஸ்லாமை பரப்புவதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? எத்தனை பேருக்கு இஸ்லாமை எடுத்து சொல்லியிருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நன்மையை ஏவி இருக்கிறேன்? தீமையை தடுத்திருக்கிறேன்? இந்த பணியில இருக்கும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நான் எப்படி தாங்கி இருக்கிறேன்? இதை பற்றி நாம் ஒரு பரிசீலனை செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இன்றையிலிருந்து குறைந்தது ஒரு நாளைக்கு 5 நிமிடம், 10 நிமிடங்களை ஒதுக்கி ஒரு முஹாசபா. தனியா அதுக்குன்னு உட்கார முடியல, நீங்க பயணத்துல போறீங்க, நடந்து போறீங்க, வரீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள். எதுவரை நாம் சிந்திக்க மாட்டோமோ, எதுவரை இதை பற்றி நம் வாழ்க்கையிலே நாம் ஒரு கணக்கு எடுக்க மாட்டோமோ, நாம் நிச்சயமாக இதை திருத்திக் கொள்ள முடியாது. இது புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரிஞ்சுங்களா? அடுத்து இந்த நூலின் அடுத்த பகுதியாக இமாம் மஹமது அப்துல் ஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மூன்று செய்திகளை சொல்கிறார்கள். இந்த மூன்று செய்திகள் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மூன்று செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது செய்தி என்ன? அல்லாஹ் அவன்தான் என்னை படைத்தவன். என் படைப்பாளர் யார்? என் ஹாலிக் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் எனக்கு உணவளிப்பவன், ரிஸ்க், நாடு, தொழில், மொழி, இந்த உலக காரண காரியங்கள் ராஜிக் அல்ல. ராஜிக் யார்? ரிஸ்க் அளிப்பவன் யார்? அல்லாஹ். அவன் தொழிலை காரணமாக்கலாம், படிப்பை காரணமாக்கலாம், அறிவை காரணமாக்கலாம், அல்லது ஒரு மனிதரை அல்லாஹ் காரணமாக்கலாம். ஆனால் ராஜிக், உணவு அளிப்பவன் யார், உணவு கொடுப்பவன் யார்? அல்லாஹ். ரொம்ப பேர் தங்களின் தொழிலை நம்பியிருப்பார்கள். நம்பியிருத்தலுக்கு ரெண்டு பொருள். ஒன்று, எப்படி நான் தொழில் செய்கிறேன், இதை சார்ந்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதன் மூலமாக உணவளிக்கிறான். இது ஒரு மூமினுடைய நம்பிக்கை, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நம்பிக்கை. இன்னொருவர் காஃபிர், அவர் எப்படி, இந்த தொழில் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது, இந்த தொழில் தான் எனக்கு கை கொடுத்தது, இந்த தொழில் தான் எனக்கு உணவளிக்கிறது, அல்லது ஒரு நாட்டை பற்றி, இந்த நாட்டுக்கு நான் வரவில்லை என்றால் நான் ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பேன், நான் ஏழையாக இருப்பேன், எனக்கு வாழ்க்கையிலே வரக்கு ஏற்பட்டிருக்காது என்று இந்த ரிஸ்குடைய முழு தன்மையையும் ஒரு தொழிலின் மீதோ, கல்வியின் மீதோ, நாட்டின் மீதோ, அல்லது ஒரு மனிதரின் மீதோ போட்டு விடுவது. இவர்கள் யார்? முஷ்ரிக். இவர்கள் யார்? அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள். இவர்களின் தொழுகையால், இவர்களின் நோன்பால் எந்த பலனும் இருக்காது. எப்படி அல்லாஹுதான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று நம்ப வேண்டுமோ அது போன்று அல்லாஹுடைய தன்மையாகிய ரிசுக்களித்தல், அல்லாஹ் தொழுகை இபாதத்தை கடமையாக்கியதற்கு பிறகு சொல்கிறான், ரிசுக்கு கொடுப்பவன் அல்லாஹ், ரஸ்ஸாக். அடுத்தது, அதாவது மூன்று செய்திகளை சொன்னோம் அல்லவா, அந்த மூன்றில் முதலாவதில் இத்தனை விஷயங்கள். அடுத்ததாக, அல்லாஹ் என்னை படைத்தான், எனக்கு உணவளிக்கின்றான், அவன் என்னை இந்த உலகத்தில் வீணாக படைக்கவில்லை, ஒரு நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை. புரியுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நோக்கத்தை புரிய வைப்பதற்கு, அந்த நோக்கம் எது என்று நமக்கு போதிப்பதற்கு எனக்கு ஒரு தூதரையும் அனுப்பியிருக்கிறார். அந்த தூதரை யார் பின்பற்றுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அந்த தூதரை யார் நிராகரித்தாரோ அவர் நரகம் செல்வார். திரும்ப வாங்க. அல்லாஹ் அவன்தான் என்னை படைத்தான், அல்லாஹ் அவன்தான் எனக்கு உணவளிக்கின்றான், அல்லாஹ் அவன் என்னை வீணாக படைக்கவில்லை, இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்துக் கொடுக்க அல்லாஹ் எனக்கு ஒரு தூதரை அனுப்பினான், அந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கம் உண்டு, அந்த தூதருக்கு கட்டுப்படாமல் அந்த தூதரை நிராகரித்தால், அவருடைய வழியை நிராகரித்தால் நரகம். புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முஸம்மில் 23வது அத்தியாயத்தின் 15-16வது வசனத்திலே சொல்கின்றான், إِنَّا أَرْسَلْنَا إِلَيْكُمْ رَسُولًا شَاهِدًا عَلَيْكُمْ كَمَا أَرْسَلْنَا إِلَى فِرْعَوْنَ رَسُولًا فَعَصَى فِرْعَوْنُ الرَّسُولَ فَأَخَذْنَاهُ أَخْذًا وَبِيلًا. உங்களுக்கு நாம் ஒரு தூதரை அனுப்பினோம், அவர் உங்கள் மீது சாட்சியாளர். எப்படி ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை அனுப்பினோமோ ஃபிரௌன் அந்த தூதருக்கு மாறு செய்தான், எனவே நாம் அவனை கடுமையாக கண்டித்தோம், கடுமையாக தண்டித்தோம். இரண்டாவது செய்தி, அல்லாஹு தஆலா அவனை நாம் வணங்குவதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகள், வணக்க வழிபாடுகள், உதாரணமாக எப்படி தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், தர்மங்கள், நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்தல், இது போன்ற நல்ல அமல்கள் இருக்கின்றன அல்லவா, இபாதத்துகள், என்ன சொல்லப்படும் அதற்கு, இபாதத்துகள், அமல் ஸாலிஹ். இந்த இபாதத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். புரியுதா? இரண்டாவது செய்தி என்ன? எத்துணை வணக்க வழிபாடுகள் இருக்கின்றனவோ இந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் யாருக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான், அவனுக்கு மட்டும், அந்த அல்லாஹுக்கு மட்டும் மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அதுதான் அவனுடைய கட்டளை. வணக்க வழிபாடுகளில் ஒரு சிறிய ஒன்றை, சிறிய 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 ஒன்றை அவனுடைய படைப்பிலே மிக மிக உயர்ந்த வானவர்கள், அந்த வானவர்களில் அல்லாஹுவிற்கு மிக உகப்பானவர், மிக பிரியத்திற்குரியவர் ஜிப்ரீல். வணக்க வழிபாட்டில் ரொம்ப அற்பமான ஒன்றை, அவ்வளவு உயர்வான அந்த மலக்குக்காக செய்யலாமா, செய்வதை ஒத்துக்கொள்வானா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். மலக்குகளை விட உயர்ந்தவர்கள் இறை தூதர்கள், மலக்குகளை விட உயர்ந்தவர்கள் இறை தூதர்கள். அந்த இறை தூதர்களில் அல்லாஹுடைய அர்ஷு வரை சென்று அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள் யார்? நம் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன அமல், சின்ன ஒரு அமல், அந்த சிறிய அமலை அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான தூதர்களின் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் செய்கிறார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இரண்டாவது செய்தி என்னவென்றால், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அந்த வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டும் தூய்மையாக சுத்தமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். சூரா அல் ஜின் 72வது அத்தியாயம் 18வது வசனம், وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. الله أكبر. الله சொல்கிறான், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. மஸ்ஜிதுகள் யாருக்கு சொந்தமானவை? அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. فَلَا تَدْعُوا, நீங்கள் அழைக்காதீர்கள், மஅ அல்லாஹ், அல்லாஹுடன், அஹதன், எவரையும், எந்த ஒருவரையும். மஸ்ஜிதுல அல்லாஹ்க்கு நெருக்கமான மலக், ரொம்ப பலசாலியான மலக் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜிப்ரீல் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கலாமா? ஜிப்ரீல் எனக்கு உதவி, அல்லாஹ் அந்த மலக்கை பற்றி சொல்லுகின்றான், ரொம்ப பலமா பலசாலியான மலக் என்று சொல்கிறான், கடுமையான வலிமை உள்ள மலக்கவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். 600 ரெக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை விரித்தால் அதுக்கு பின்னாடி உலகத்தை நீங்க பார்க்க முடியாது. ஒரு நொடியில் அரசிலிருந்து பூமி வரை இறங்கி வந்து விடுகிறார், பிறகு செய்தி எடுத்துக்கொண்டு அரசுக்கு சென்று விடுகிறார். அல்லாஹு எப்படிப்பட்ட பலசாலி! ஜிப்ரீல் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை பாதுகாத்துக்குங்க, கூப்பிடலாமா? ஷிர்க் நிரந்தர நரகத்திற்கு காரணமாகிவிடும். இன்னும் அல்லாஹ்வுடைய மலக்குகள் மீகாயில் இருக்கிறார், இன்னும் எத்தனையோ மலக்குகள், கிராமன் காசிபி உலகு முஅக்கிபாஸ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நம்மை விதிக்கு ஏற்ப நம்மை பாதுகாக்கின்ற மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹஃபவா, பாதுகாவலர்கள் என்றே அந்த மலக்குகளுக்கு பெயர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அப்ப அந்த மலக்குகளுடைய பாதுகாக்கும் மலக்குகளே, நான் இந்த பிரயாணத்துல வீட்டை விட்டு வெளியே போறேன், என்ன நீங்க பாதுகாப்பா கொண்டு போய் சேருங்க, சொல்லலாமா? சொல்லலாமா? சுபஹான அல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்தா, அல்லாஹும்ம ஹவ்வின அலைனா ஸஃபரனா இலா ஆகிரி துஆ. லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். யார் பாதுகாவலன்? அல்லாஹ் பாதுகாவலன். யாக்குப் நபி, எவ்வளவு விருப்பமான நபி அல்லாஹ் இருக்கு, தங்களின் பிள்ளைகளை அனுப்பும் போது வல்லாஹ் கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்று சொன்னார்கள். தன்னை சொல்லவில்லை, என்னுடைய பாதுகாப்பிலே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக. ஒரு நபி தன் பிள்ளைகளை அனுப்பும் போது சிறந்த பாதுகாவலன் யார் என்று சொல்கிறார்கள்? வல்லாஹ் கைருன் ஹாஃபிதன் வஹு அர்ஹமுர் ராஹிமீன். ஆனால் இன்று மலக்குகள், ஆனால் இன்று மனிதர்கள் யாருடைய பாதுகாப்பிலே இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்? சில முஸ்லிம் பாபாக்கள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய பாதுகாப்பிலே, அஜ்மீர் நாயகத்தினுடைய பாதுகாப்பிலே, ஷாஹுல் ஹமீது ஆண்டவருடைய பாதுகாப்பிலே, சமீபத்தில் நாகூருக்கு போயிட்டு வந்தேன், புதுசா ஒரு பெரிய போர்டு, 3 போர்டு, உருதுல ஒன்னு, ஆங்கிலத்தில் ஒன்னு, தமிழ்ல ஒன்னு, பேராற்றல் மிக்கவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு உதவுங்கள். யாருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? நீங்க கிராமத்துல பாத்திருக்கலாம், வீட்டை கூட்டும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல, மொய்தீன் ஆண்டவருடைய பாதுகாப்புல அப்படிம்பாங்க. பிள்ளை எங்கேயாவது அனுப்பும் பொழுது மொய்தீன் ஆண்டவங்க பாதுகாப்புல போயிட்டு வாம்பாம்பாங்க. இவ என்ன ஷிர்க். அல்லாஹ் அவனுக்குரிய வணக்க வழிபாட்டில் எவரையும் சேர்க்காதீர்கள், இணையாக்காதீர்கள் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, இது கொஞ்சம் முக்கியமா கவனமா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப விரிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நேரம் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அதுக்கு ஏற்ப கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம். இந்த மூன்றாவது செய்தி என்ன? அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு வழிபட்டு அவனுடைய மார்க்கத்தின்படி நடக்கின்ற முஸ்லிம்களாக மூமின்களாக நாம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு முயற்சி செய்வோம். நாம் நம்மை உண்மை மூமின்கள், உண்மை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டால் நாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் எதிர்க்கக்கூடிய இந்த அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மார்க்கத்திற்கும் எதிரிகளாக இருக்கக்கூடிய மக்களோடு உளரீதியான நட்பு வைத்தல் கூடாது. அவர்களை நம்முடைய நெருக்கமான நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள கூடாது. நம்முடைய கல்விலே ஆழமான அன்பை அவர்கள் மீது வைப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இந்த செய்தி புரியுதுங்களா? இதை கொஞ்சம் விரிவா விளங்கணும். ஏனென்றால் சிலர் இதை புரிவதிலே தவறு செய்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் இரு வகையாக இருக்கின்றார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களை இரண்டு வகையாக இந்த மார்க்கம் பார்க்கிறது. ஒரு வகையினர் யார்? அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் முஸ்லிம்களோடு அவர்கள் விரோதம் காட்டவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் அவர்கள் இறங்கவில்லை. அதாவது அல்லாஹுவை ஏசுவதோ தூதரை ஏசுவதோ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏசுவதோ அல்லது குர்ஆனை ஏசுவதோ அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை பற்றி விமர்சனம் செய்வதோ அல்லது முஸ்லிம்களிடத்திலே சண்டை சச்சரவு செய்வதோ, இத்தகைய பண்பு அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் அவர்களுடைய அறியாமையில் இருக்கிறார்கள். நம்மை அவர்கள் எதிர்க்கவில்லை. இப்படிப்பட்டவர்களுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கின்றான்? இவர்களோடு நாம் வியாபாரம் செய்யலாம், இவர்களிடத்திலே தொழில் செய்யலாம், இவர்களுடைய நிறுவனங்களிலே, இவர்களுடைய தோட்டங்களிலே, இவர்களுடைய வியாபார தலங்களிலே நாம் கூலிக்கு வேலை செய்யலாம், இவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் இவர்களின் உயிரை பாதுகாப்பதற்கோ இவர்களின் உடைமைகளை பாதுகாப்பதற்கோ உதவி தேவைப்பட்டால் அந்த உதவியை முழுமையாக நாம் செய்யலாம், செய்ய வேண்டும். புரியுதுங்களா? இன்றைக்கு பெரும்பாலான நாடுகளில் வசிக்கின்ற மெஜாரிட்டி பெரும்பாலான மக்களின் நிலைமை இதுதான். இணக்கமானவர்கள், எதிரிகள் அல்ல. அடுத்து ஒரு வகையினர் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இஸ்லாமிற்கு எதிரிகள். அல்லாஹுவை ஏசுவார்கள், நபியை ஏசுவார்கள், குர்ஆனை ஏசுவார்கள், குர்ஆனை இழிவுபடுத்துவார்கள், தீனை இழிவுபடுத்துவார்கள், வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் முஸ்லிம்களின் மனதை நோகடிப்பார்கள், முஸ்லிம்களுக்கு தொந்தரவு செய்வார்கள். இப்படிப்பட்ட எதிர்ப்பை காட்டுகின்ற இறை நிராகரிப்பாளர்கள். இந்த மக்களோடு நாம் எந்த வகையிலும் பரஸ்பர நட்பு கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. புரியுதுங்களா? இவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக இவர்களை பார்க்கலாம், இவர்களை சந்திக்கலாம், ஆனால் இவர்களை நம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எப்படி சிலர் சொல்வது போல, அவர் விமர்சனம் செய்யறாரு, அது அவருக்குள்ள, அது அவருடைய தனிப்பட்ட செயல், ஆனா அவருடைய குணம் நல்லா இருக்கு, அதனால அவர் எனக்கு நண்பரா இருக்கிறாரு. நாங்க ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படித்து வளர்ந்து வந்தோம், அவர் என்னுடைய நெருக்கமான பிரிக்க முடியாத நண்பர். மற்றபடி அவருடைய செயல் அது அவருடைய கருத்து, அது அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சிலர் சொல்வதை போன்று கிடையாது. இந்த மக்களோடு நாம் மன ரீதியான நட்பு வைக்க முடியாது, புரிஞ்சுங்களா? அடுத்து முதலாவது ஒரு வகையினர் சொன்னோம் அல்லவா, இணக்கமாக வாழ்கிறவர்கள், அவங்களுடைய தன்மைகள் நம்ம சொன்னோம். இப்படி இணக்கமாக இருக்கின்ற காஃபிர்களுடனே, நிராகரிப்பாளர்களுடனும் பழகுவதற்கு ஒரு அளவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த அளவையும் நாம் மீறிவிடக்கூடாது. அது என்ன அளவு? ஒரே வீட்டில் தங்கிறது, ஒரே அறையில் தங்கிறது, சாப்பிட்டா அவரோட தான் சாப்பிடுவேன், வெளியே போனா அவரோட தான் வெளியே போவேன், அவரை பார்க்கவில்லை என்றால் என்னுடைய மனசு நிம்மதி அடையாது என்று மன ரீதியான அந்த ஆழமான நட்பை அவங்களோட வைக்க முடியாது. இந்த மன ரீதியான ஆழமான நட்பு என்பது அல்லாஹுவை நம்புகின்ற, அல்லாஹுவை வழிபடுகின்றவர்களுடன் மட்டும்தான் நாம் சொல்ல முடியும். மற்றபடி மனிதாபிமான நற்பண்புகள் அடிப்படையில் உள்ள எல்லா விதமான நட்புகளையோ உறவுகளையோ உதவிகளையோ நாம் அவர்களுக்கு செய்யலாம், ஆனால் மனதிலிருந்து ஆழமான அந்த பாசத்தை, அந்த நெருக்கத்தை அவர்கள் மீது நாம் காட்ட முடியாது. அவர்களை நம்முடைய ரகசிய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், சூரா முஜாதிலா 58வது அத்தியாயம் 22வது வசனம், لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله
நபியே, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் முரண்படக்கூடிய, சண்டையிடக்கூடிய, அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் எதிர்ப்பு காட்டுகின்ற மக்களுடன் பிரியம் வைக்க மாட்டார்கள், நட்பு வைக்க மாட்டார்கள். அப்படி எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்கள் தங்களின் பெற்றோர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், அல்லது நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி, மூமின்கள் அந்த மக்களோடு நட்பு வைக்க மாட்டார்கள். இத்தகைய நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களில்தான் அல்லாஹ் ஈமானை உறுதி செய்கிறான், அவர்களை ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்துகிறான், நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்தில் அவர்களை நுழைக்கிறான், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொள்வார்கள். இவர்கள் தான் அல்லாஹுடைய படை, நிச்சயமாக அல்லாஹுடைய படைதான் வெற்றியாளர்கள். இப்ப இதுவரை படித்ததை நாம் சற்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக இமாம் அவர்கள் இந்த நூலிலே கூறிய செய்தி என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிக்குரிய நான்கு பண்புகளை, அந்த நான்கு தன்மைகளை சூரத்துல் அஸ்ரிலே 103வது சூராவிலே குறிப்பிடுகின்றான். இந்த நான்கு தன்மைகள் இல்லாத மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நஷ்டவாளிகள். அந்த நான்கு தன்மைகள் என்ன? ஒன்று ஈமான், இரண்டாவது அமல் சாலிஹ், மூன்றாவது இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைத்தல், நான்காவது பொறுமையாக தானும் இருத்தல், மக்களையும் பொறுமையின் பக்கம் அழைத்தல். அடுத்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படை செய்திகள். ஒன்று, அல்லாஹ்தான் நம்முடைய படைப்பாளன், அவன்தான் நமக்கு உணவளிக்கின்றான், அந்த அல்லாஹ் நம்மை வீணாக படைக்கவில்லை, அவன் நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவன் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், தூதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் நரகத்திலே தள்ளிவிடுவான். இரண்டாவது செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகளில் எவரையும் சேர்க்க கூடாது என்று நமக்கு தெளிவாக கட்டளையிட்டு விட்டான். அவன் ஒருவனை மட்டுமே கலப்பற்ற முறையில் நாம் வணங்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்களுடனே உல ரீதியான நட்பு பாராட்டுதல் கூடாது. மூன்று அடிப்படைகள் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சலாசத்துல் உசூல், சலாசா மூன்று, அல் உசூல் அடிப்படைகள், அல் அசுல் என்ற அரபி வார்த்தையின் பன்மை, அதாவது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் முஃமின், அதுபோன்று அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற முஸ்லிம், இந்த மூன்று விஷயங்களை தெளிவாக தெரிந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மூன்று அடிப்படைகளில் உள்ள விஷயங்களை தன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இவற்றிற்கு ஏன் அடிப்படை என்று சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு இந்த அடிப்படைக்கும் கீழ் ஏராளமான மார்க்க சட்டங்கள் இருக்கும். அந்த அடிப்படையையும் அந்த அடிப்படைக்கு கீழ் இருக்கின்ற சட்டங்களையும் முழுமையாக ஏற்று நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த மூன்று அடிப்படைகளில் முதலாம் அடிப்படை, ஒரு அடியான் தன் ரப், தன் இறைச்சகனை, தன் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை மஅரிஃபத்துல் அப்தி அன் ரப்பிஹி, நாம் நம்முடைய ரப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ரப் என்பது அரபி பதம், இதனுடைய தமிழ் பொருள் வணங்கப்படுபவன், படைப்பவன், உணவளிப்பவன், காப்பவன், அதிபதி, சொந்தக்காரன், உரிமையாளன், இத்தனை பொருள்கள் அதற்கு உண்டு. ரப் என்ற பதத்திற்கு வணங்கப்படுபவன், அதாவது யாரை நாம் வணங்க வேண்டுமோ அவன், படைப்பவன், உணவளிப்பவன், காப்பவன், பரிபாலிப்பவன், வளர்ப்பவன், சொந்தக்காரன், உரிமையாளன், அதிபதி, இத்தனை பொருள்கள் ரப் என்பதற்கு உண்டு. அப்ப நாம் நம்முடைய ரப்பை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் யார், எப்படிப்பட்டவன், இந்த விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் அடிப்படை, நாம் நம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் மார்க்கம் அல் இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாமை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் அடிப்படை, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல் இஸ்லாம் மார்க்கத்தை உலக மக்களுக்கு கற்பிப்பதற்காக, போதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? மூன்று அடிப்படைகள், ஒன்று நாம் நம் ரப்பை தெரிந்து கொள்ளுதல், இரண்டாவது அவனுடைய மார்க்கம் அல் இஸ்லாமை தெரிந்து கொள்ளுதல், மூன்றாவது அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து கொள்ளுதல். முதல் அடிப்படை, முதல் அடிப்படை என்ன? ரப்பை தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய ரப். நம்முடைய ரப்பு அல்லாஹ், நம்முடைய ரப்பு அல்லாஹ். ஏனென்றால் ரப்புக்கு சொல்லப்பட்ட அத்துணை பொருள்களும் முழுமையாக யாருக்கு மட்டும் தகுதியானவை? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தகுதியானவை. வணங்கப்படுபவன் அவன்தான், படைப்பவன் அவன்தான், உணவளிப்பவன் அவன்தான், பரிபாலிப்பவன் வளர்ப்பவன் அவன்தான், அதிபதி உரிமையாளன் சொந்தக்காரன் வானம் பூமிகளை படைத்தவன் தானே அதற்கு உரிமையாளன். அப்ப இந்த எல்லா பொருள்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே முழுமையாக தகுதியானவை. அப்ப நம்முடைய ரப்பு அல்லாஹ், அந்த ரப்பு அல்லாஹுதான் என்னை படைத்தான், எல்லா படைப்புகளையும் அவன்தான் படைத்தான், எல்லா படைப்புகளையும் அவன்தான் வளர்த்து வருகின்றான், அவன்தான் நான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன், அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் வேறு யாரும் இல்லை. இத்துணை அடிப்படை செய்திகளை ரப்பை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹுதான் என் இறைவன், என் ரப்பு, அந்த அல்லாஹுதான் என்னை படைத்தான், அவன்தான் இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் படைத்தான், வளர்க்கின்றான், அல்லாஹுதான் நான் வணங்குவதற்கு, உலக மக்கள் வணங்குவதற்கு, இந்த படைப்புகள் வணங்குவதற்கு தகுதியானவன், அல்லாஹுவை தவிர வேறு எவரும் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு தகுதியானவர் இல்லை. இப்ப அல்லாஹுவை அறிதல், ரப்பை அறிதல் என்றால் இந்த செய்திகள் எல்லாம், இந்த இல்முகள் எல்லாம் அதற்குள் வர வேண்டும். இப்ப ஒருத்தர் அல்லாஹ் ஒரு இறைவன், அவன் தான் வானத்தை படைத்தான், அவன் தான் தன்னை படைத்தான், அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் என்பதை பற்றி அவர் அறியவில்லை என்றால், அல்லது அல்லாஹ் ஒருவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று தெரிந்து வைத்திருக்கிறார், ஆனால் அவன் ஒருவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை தெரியவில்லை, அப்ப அவர் அல்லாஹுவை அறிந்தவராக ஆக மாட்டார். இன்று பார்க்கிறோம் எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விசாரித்தால், அல்லாஹ் அவன் ஒரு இறைவன், நம்ம மஸ்ஜிதில் போய் அவனை வணங்குறோம், இன்னும் மற்றவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்களோ அல்லது நசரானிகளோ, அவர்கள் அவர்களுக்கு தெய்வங்கள் இறைவன் இருக்கின்றார்கள், அந்த தெய்வங்களை அந்த இறைவனை அவர்கள் வணங்குகிறார்கள். நமக்கு அல்லாஹ் கடவுள், நமக்கு அல்லாஹ் கடவுள், இந்துக்களுக்கு அவர்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களுக்கு அவர்களுக்கு ஐசா நபி ஜீசஸ் அவர்களை கடவுளோ அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாகவோ அல்லது சிலுவையை கடவுளாக நம்புகிறார்கள். இப்படி உலகத்தில் பலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களுடைய கடவுளை அவர்கள் வணங்குகிறார்கள், அதுவும் சரிதான் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர் மஸ்ஜிதில் வந்து ஐங்கால தொழுகைகளை தொழுது இன்னும் நல்ல காரியங்களை செய்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய தீனிலே முஃமினாக முஸ்லீமாக ஆகுவாரா? ஆக மாட்டார். அல்லாஹுவை அறிந்தவராக ஆகுவாரா? ஆக மாட்டார். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏனென்றால் இன்று கல்வியிலே நம் சமுதாயம் முன்னேறி வருகின்ற சூழ்நிலையில் இந்த ஒரு தவறான சிந்தனை அவர்களுக்கு ஒரு அடிப்படையாகவே புகுத்தப்படுகிறது. அவரவர்களுக்கு அவரவர்களின் மார்க்கம், அது அவரவர்களுக்கு சரி, எல்லாம் இறைவனை நோக்கித்தான் செல்கிறார்கள், எல்லாம் இறைவனை நோக்கித்தான் செல்கிறார்கள். இந்துக்கள் சொல்லுகின்ற பிரம்மாவும் கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற கர்த்தாவும் கர்த்தரும் முஸ்லிம்கள் சொல்கின்ற அல்லாஹ்வும் ஒன்றுதான் இல்லை. நாம் சொல்லுகின்ற அல்லாஹ் என்பவன் வேறு, மற்றவர்கள் கடவுள் தெய்வம் என்று எதை சொல்கிறார்களோ அது வேறு. அவர்கள் பிரம்மா என்றால் நாலு தலைகளையோ எட்டு கால எட்டு கைகளையோ வைத்து கற்பனை செய்கின்றார்களே, அந்த ரப் அல்ல நம்முடைய அல்லாஹ், அந்த இறைவன் அல்ல நம்முடைய அல்லாஹ். யாருக்கு தூக்கமும் ஓய்வும் தேவைப்படுகிறதோ, யாருக்கு மறதியும் கவனக்குறைவும் ஏற்படுகிறதோ, யாருக்கு படைப்பினங்களின் தேவை இருக்கிறதோ அந்த இறைவன் அல்ல நம்முடைய அல்லாஹ். ஆகவே இந்த சிந்தனையில் நாமும் தெளிவு பெற வேண்டும், நம்முடைய வளரும் பிள்ளைகளுக்கும் இந்த தெளிவை கொடுக்க வேண்டும். அதற்காக அவர்களுடைய மதத்தை அவர்களுடைய கொள்கைகளை நாம் திட்ட வேண்டும் ஏற்ற வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அவர்களின் கொள்கையை நாம் அங்கீகரிக்காமல் இருப்பது வேறு, அவர்களின் கொள்கைகளை ஏசுவது திட்டுவது என்பது வேறு. இஸ்லாம் மற்றவர்களின் கொள்கைகளையோ அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களையோ திட்டக்கூடாது என்று தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. وَلَا تَسُبُّ الَّذِينَ يَدْعُونَ مِنْ دُونِ اللَّهِ. அல்லாஹுவை தவிர்த்து அவர்கள் அழைக்கின்ற வணங்குகின்ற பொய்யான தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். இந்த இரண்டையும் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், தெய்வங்களை நாம் வணங்காமல் இருத்தல், அவற்றை அங்கீகரிக்காமல் ஏற்காமல் இருத்தல் என்பது வேறு, அவற்றை விமர்சனம் செய்தல் என்பது வேறு. இஸ்லாம் ஒருபோதும் பிறர் வணங்குகின்ற கடவுள்களையோ அவர்களுடைய கொள்கைகளையோ மற்றவர்களின் மனம் நோகும்படி ஏசுவதற்கோ திட்டுவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ அனுமதி அளிக்கவில்லை. இப்ப இந்த நாம் இப்போது கூறிய இந்த செய்தியை ஆதாரத்தோடு புரிய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அவன் தான் என்னை படைத்தான், உலகத்தை படைத்தான், வளர்க்கின்றான், அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வணங்கப்படுவதற்கு எவையும் தகுதியானவை அல்ல என்பதை ஆதாரத்தோடு புரிய வேண்டும். நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இமாம் அவர்கள் மிக இலகுவான ஆதாரங்களாக நமக்கு இங்கே முன்வைக்கிறார்கள். நாம் எல்லாம் அல் குர்ஆனிலே ஓதுகின்ற ஒரு அத்தியாயம், தொடர்ந்து எல்லோரும் ஓத வேண்டும், எல்லா ரகஅத்திலும் ஓத வேண்டும். என்ன அத்தியாயம் அது? சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சூராவினுடைய முதல் வசனம் நாம் இதுவரை கூறிய அனைத்திற்கும் ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம் புகழ், லில்லாஹி அல்லாஹ்விற்கு, ரப் ரப் அல் ஆலமீன் அகிலத்தார்கள், மா சிவல்லா அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் அல் ஆலமீன் என்பதில் வந்துவிடும். அப்ப அகிலத்தார்களின் ரப்பாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன கல்வியை தருகிறது? அல்லாஹுதான் உங்கள் ரப்பு. அப்ப ரப் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் படைப்பவன், பரிபாலிப்பவன், உணவளிப்பவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், இந்த எல்லா பொருள்களும் அங்கே வந்துவிடும். அப்ப அல்லாஹுதான் நம்முடைய ரப்பு. இதற்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹாமீம் சஜ்தா 41வது அத்தியாயத்தின் 37வது வசனம், وَمِنْ آيَاتِهِ اللَّيْلُ وَالنَّهَارُ وَالشَّمْسُ وَالْقَمَرُ لَا تَسْجُدُوا لِلشَّمْسِ وَلَا لِلْقَمَرِ وَاسْجُدُوا لِلَّهِ الَّذِي خَلَقَهُنَّ إِن كُنْتُمْ إِيَّاهُ تَعْبُدُونَ. அல்லாஹ்வை ரப் என்று அறிந்து கொண்டோம். அல்லாஹ்வை நாம் எப்படி அறிந்தோம்? அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு என்ன அத்தாட்சிகள்? இந்த ஆதாரத்தோடு அல்லாஹுவை ஏற்க வேண்டும், நம்ப வேண்டும். இன்று பலர் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்லுங்கள் என்றால் கைகால்கள் எல்லாம் நடுங்கிவிடும். எப்படி இவரிடத்திலே சொல்வது? எங்கிருந்து பேச்சை ஆரம்பிப்பது? அல்லாஹ் என்றால் யார் என்று இவருக்கு எப்படி அறிமுகப்படுத்துவது என்று எந்த பக்கத்திலிருந்து பேச்சை ஆரம்பிப்பது என்று குழம்பிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு என்ன காரணம்? தான் அல்லாஹுவை ரப்பை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறியாத காரணத்தால். அப்ப அல்லாஹுவை எப்படி அறிய வேண்டும்? அல்லாஹுவை அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு அறிய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவை நாம் பார்க்கவில்லை, அல்லாஹ் அவனை நமக்கு இந்த உலகத்திலே காட்டவில்லை. அப்படி இருக்க அல்லாஹுவை நாம் அறிய வேண்டும் என்றால் அவன் படைத்த அச்சாட்சிகளின் மூலமாக அவனை அறிய வேண்டும். அல்லாஹ் படைத்த வானம், அவன் விரித்த பூமி, அவன் ஆகாயத்திலே நிறுத்தி இருக்கின்ற மேகம், அந்த மேகத்திலிருந்து அவன் பொழிகின்ற மழை, இந்த பிரபஞ்சத்திலே அவன் ஓட்டியிருக்கக்கூடிய நதிகள், ஆறுகள், கடல்கள், அவன் நிறுவியிருக்கின்ற மலைகள், அவன் படைத்திருக்கின்ற இந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகள், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். சுடர் விடுகின்ற சூரியன், பிரகாசிக்கின்ற சந்திரன், இரவு பகல் மாறி மாறி வருவது, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இவற்றை நாம் பார்க்கிறோம். சூரியன் இயங்குகிறது, சந்திரன் இயங்குகிறது, இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு, இது தானாக இயங்க முடியாது. முடியுமா? இன்றைக்கு இப்படி ஒரு கேமரா, இப்படி ஒரு டேபிள், இப்படி ஒரு மைக், இவையெல்லாம் இவற்றை செய்தவர், இவற்றை இயக்குபவர் இல்லாமல் இங்கே வர முடியுமா? ஒரு சாதாரண அறிவு. அப்படி இருக்க இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்து அந்த பிரபஞ்சத்தை அதன் ஒழுங்கிலே சீராக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயங்க முடியாது, நடக்க முடியாது, குழப்பம் ஏற்பட்டுவிடும். அப்ப இந்த பிரபஞ்ச அமைப்பை வைத்து, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிரம்மாண்டமான படைப்புகளை வைத்து நாம் நம் ரப்பை புரிகிறோம், அறிந்து கொள்கிறோம். அவனை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவனை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனை பார்க்காமலேயே அவன் ஒருவன் இருக்கிறான், அவன் இருப்பது உண்மை என்று தெளிவாக இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு படைப்பும் சாட்சி பகர்கின்றன. மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் சொர்க்கம் செல்லும் போது அல்லாஹுவை அங்கே பார்ப்போம். இந்த உலகத்திலே அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அத்தாட்சிகளை நமக்கு நிரப்பமாக்கிவிட்டான். இத்தகைய நம்பிக்கைக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே கூலி தருகிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹுவை பார்க்காமல் அல்லாஹுவை நம்புவார்கள், சொர்க்கத்தை பார்க்காமல் சொர்க்கத்தை நம்புவார்கள், விசாரணை நாளை பார்க்காமல் அந்த நாளை நம்புவார்கள், அல்லாஹ் படைத்த சிராத் பாலத்தை பார்க்காமல் அதை நம்புவார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சியை நம்பியதற்கு பிறகு, அல்லாஹுடைய ஆற்றலை நம்பியதற்கு பிறகு நமக்கு அவற்றையெல்லாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒருவன் பேராற்றலுடையவன், வானம் பூமி சூரியன் சந்திரன் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை படைத்ததற்கு பிறகு இவற்றை அழித்து மீண்டும் புதிதாக இவற்றை படைத்து மனிதனின் செயலுக்கு ஏற்ப கூலி கொடுப்பது, இது அவனுக்கு ஒரு சிரமமான காரியம் அல்ல. அவனுடைய ஆற்றல் குன் ஃபய குன், ஆகு என்றால் ஆகிவிடும். இத்தகைய வல்லோனை நாம் நம்பும் போது மறுமை ஒரு பெரிய விஷயம் அல்ல அவனுக்கு. அல்லாஹ் சொல்கிறான் ஹாமீம் சஜிதா 41வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும். இன்று மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் இவற்றை பார்த்து பழகியதால் இதை பற்றி சிந்திப்பதில்லை. ஒரு சில நிமிடத்திற்கு இந்த விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டு பார்ப்போம். கதவையெல்லாம் சாத்தி விட்டு எப்படி இருக்கும் இந்த இடம்? கடும் இருள் சூழ்ந்து விடும். இந்த இடத்திற்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இத்தனை விளக்குகள் நமக்கு தேவைப்படுகின்றன. இந்த விளக்குகளை எரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மின்சாரம் தேவை. எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள்! இந்த அறையை வெளிச்சப்படுத்துவதற்கு, இந்த அறையை வெளிச்சப்படுத்துவதற்கு பின்னால் எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த பிரபஞ்சத்தை ஒரு விளக்கை கொண்டு வெளிச்சமாக்குகின்றானே, அந்த விளக்கு எப்படி எரிகிறது, யார் அதை எரிக்கிறார், அதனுடைய பிரகாசம், அது நம்மிலிருந்து லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அதனுடைய ஒளி நம்மை சேரும்படி அவன் அமைத்திருக்கின்றானே, அந்த ஒளியை கொண்டு இந்த உலகத்தை உயிரோடு வைத்திருக்கிறானே, தாவரங்களை மனிதர்களை உயிரோடு வளர்க்கின்றானே,
எப்படிப்பட்ட ஏற்பாடாக இருக்கும்? அதை சுற்றி வர வைக்கிறான், மாறி மாறி வர வைக்கிறான். அதனுடைய நேரத்தில் அது உதிக்கிறது, மறைகிறது, சுற்றுகிறது. அல்லாஹுடைய பெரிய அத்தாட்சிகள் இரவும் பகலும் மாறி மாறி வருவது. சூரியன் சந்திரன் அல்லாஹுடைய பெரிய அத்தாட்சிகள். ஓமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹா வஷம்சு வல் கமர். அல்லாஹ் சொல்கிறான், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர். சூரியனுக்கு சஜிதா செய்யாதீர்கள், சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள். நீங்கள் இந்தியா போன்ற நாடுகளிலே கடலுக்கு அருகிலே சென்றால் காலையிலே சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்குதல் என்று சூரியனை பார்த்து வணங்கிக் கொண்டிருப்பார்கள். பிரம்மாண்டமான பெரிய கடவுள் சூரியன் உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறது என்று நம்பி சூரியனை வணங்குவார்கள், சூரிய நமஸ்காரம் என்று. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஓர் இறைவனை நம்புகின்றவர்களாக இருந்தால், பிரபஞ்சத்தை படைப்பவன், படைத்தவன், இயக்குபவன் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால், நீங்கள் சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள், இரவை வணங்காதீர்கள், பகலை வணங்காதீர்கள், இவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹுவை வணங்குங்கள். இப்படி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வரும்போது அவருக்கு எடுத்துச் சொல்வது மிக எளிது. அன்பரே, உங்களை நான் எதற்கு அழைக்கிறேன்? இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறீரல்லவா, சூரியன், சந்திரன், வானம், பூமி, கடல், மேகம், மலை, மனிதன், இவற்றையெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அந்த நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, உங்களுடைய மனசாட்சியால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். நான் அந்த இறைவனைத்தான் வணங்குகிறேன். அந்த இறைவனை வணங்குவதற்கு பெயர் தான் இஸ்லாம். நீங்கள் அந்த இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கினால் நீங்கள் முஸ்லீம். அழகான அழைப்பு, முடிஞ்சு போச்சு அழைப்பு, இதுதான் அழைப்பு. இதை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டால் கோடிக்கணக்கான முஸ்லீம் அல்லாதவர்களை இன்று இஸ்லாமின் பக்கம் அழைப்பது நமக்கு எளிது. அடுத்து ஒரு ஆதாரம், சூரா அல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 54வது வசனம். إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. نيتشيماها إن نيتشيماها ربكم உங்கள் ரப் அல்லாஹ், நிச்சயமாக உங்கள் ரப் அல்லாஹ், உங்களை படைத்தவன், வளர்ப்பவன், காப்பவன், உங்களுக்கு இரணமளிப்பவன், உங்களின் அதிபதி, உங்களுக்கு சொந்தக்காரன். இன்ன ரப்பக்கும் அல்லாஹ். அவன் யார்? அல்லதி, எப்படிப்பட்டவன்? ஹலக, படைத்தான். அஸ்ஸமாவாத், வானங்களை, வல் அர்ப, இன்னும் பூமியை, ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் படைத்தான். அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில், அதைவிட குறுகிய நேரத்தில் அல்லாஹ் படைத்திருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது அதை முறையாக செய்ய வேண்டும், நிதானமாக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக 6 நாட்கள் படைப்புகளை பிரித்து படைக்கின்றான். பிறகு அருஷுக்கு மேல் அவன் உயர்ந்து விட்டான், எல்லா படைப்புகளையும் அவனுக்கு கீழே வைத்துவிட்டு 7 வானங்களுக்கு மேல் அரசை படைத்து அந்த அரசுக்கு மேல் அவன் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் அரசை பாதுகாக்கின்றான், அரசு அல்லாஹுவை பாதுகாக்கவில்லை. அரசு அல்லாஹுடைய அருளை கொண்டு நிற்கிறது, அரஷ் அல்லாஹுவை சுமர்ந்து கொண்டு நிற்கவில்லை. ரொம்ப பேர் விளங்கிக் கொள்வாங்க, அரசு அல்லாஹை சுமந்து கொண்டிருக்கிறது, தாங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அரசுக்கு மேல் இருக்கிறான், அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான். அரிஷ் அல்லாஹுடைய குதிரத்தை கொண்டு நினைத்து நிற்கிறதே தவிர அரிஷு அல்லாஹுவை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு நிற்கவில்லை. அரிஷ், 7 வானங்கள், இந்த பூமி, பிரபஞ்சம் அனைத்தையும் விட பெரியது. அதை விட மிகப்பெரியவன் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். யூஷில் லைலன் நஹார், இத்லுபுஹு ஹசீஸா, பகலை இரவை கொண்டு போர்த்துகிறான், இரவை பகலை கொண்டு மறைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இத்லுபுஹு ஹசீஸா, இரவு பகலை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, இரண்டுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி கேப் இருப்பதில்லை. இரவு முடியும், பகல் தொடரும், பகல் முடியும், இரவு தொடரும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமைப்பை சுற்ற வைத்திருக்கிறான். வஷ்ஷம்ஸ், சூரியனை படைத்தான். வல் கமர், சந்திரனை படைத்தான். வன்னுஜூம், நட்சத்திரங்களை படைத்தான். எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள்! அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பூமியை விட, இந்த பூமியை சுற்றி இருக்கின்ற கோள்களை விட லட்சக்கணக்கான மடங்கு பெரியது. அல்லாஹ் அக்பர். அப்படி மனித எண்ணிக்கையில் அடங்காது, எப்படி மனித எண்ணிக்கையில் அடங்காத நட்சத்திரங்களை கொண்டு இந்த வானத்தை அல்லாஹ் அலங்கரித்தான். குர்ஆனிலே சொல்லுகின்றான், வானத்திற்கு விளக்காக நட்சத்திரங்களை நாம் ஆக்கினோம். நாம் இந்த முதல் வானத்தை நட்சத்திரங்கள் என்ற அலங்காரத்தை கொண்டு, டெக்கரேஷனை கொண்டு நாம் டெக்கரேஷன் செய்திருக்கிறோம், அலங்கரித்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வல்லமை, ரப்புடைய வல்லமை, ரப்புடைய குதிரத். முசஹ்ஹராத்தின் பிஅம்ரிஹி, இந்த எல்லா படைப்புகளும் படைக்கப்படுவதில், நல்லா கவனிங்க, இந்த எல்லா படைப்புகளும் படைக்கப்படுவதில் எப்படி அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக இருந்தனவோ அதுபோன்றுதான் படைக்கப்பட்ட பிறகும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவை. அல்லாஹுடைய கட்டளையிலிருந்து வெளியேறிவிட முடியாது. சூரியன் அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து வெளியேற முடியாது. சந்திரன் அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து வெளியேற முடியாது. அல்லாஹு அக்பர். முஸ்தஃபராத்தின் பிஅம்ரிஹி, அல்லாஹ் நாடினால் என்றால் வானம், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்தையும் ஒரு நிமிடத்திலே அழித்து விடலாம், இல்லாமல் ஆக்கி விடுவான். இருக்கின்ற இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்ச அமைப்பை இல்லாமல் ஆக்கி விடுவான். ஒன்றுமில்லை, முன்னாடி இருந்ததை, முன்னாடி எப்படி ஒன்றுமில்லாமல் இருந்ததை போன்று ஆக்கி விடுவான். அல்லாஹுடைய குதிரத்துக்கு, அல்லாஹுடைய ஆற்றலுக்கு கட்டுப்பட்டவை. முஸ்தஃபராத்தின் பிஅம்ரிஹி. அல்லாஹ் சொல்கிறான், அலா லஹுல் கல்கு வல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள். அலா அலா, அறிந்து கொள்ளுங்கள். லஹு, அவனுக்கு சொந்தமானவை, அவனுக்கு உரியது. அல் ஹல்கு, படைத்தலும். வல் அம்ரு, அதிகாரம் செலுத்துதலும். படைத்தல் என்ற தன்மை அவனுக்கு மட்டும்தான், வேறு யாரும் எதையும் படைக்க முடியாது. மனிதன் அல்லாஹ் படைத்த நாலு படைப்புகளை வைத்து ஒன்றை உருவாக்கலாம். அல்லாஹ் படைத்த நாலு படைப்புகளை ஒன்று சேர்த்து ஒரு பொருளை உருவாக்கலாமே தவிர, இல்லாத ஒன்றை ஒரு மனிதரால் உருவாக்க முடியாது, படைத்து காட்ட முடியாது. வல் அம்ரு, அதுபோன்று அதிகாரம் செலுத்துதல், கட்டளையிடுதல். சூரியன் என் கட்டளைக்கு உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படாது. யாருடைய கட்டளைக்கு? ரப்புடைய, அல்லாஹுடைய கட்டளைக்கு. இரவு, பகல், மழை, மேகம், காற்று யாருடைய கட்டளைக்கு? அல்லாஹுடைய கட்டளைக்கு. வல் அம்ரு. தபாரகல்லாஹ், தபாரகல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அகிலங்களின் இறைவனான அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன், வளம் பொருந்தியவன். அல்லாஹ் அருள் வளம் மிக்கவன். அல்லாஹுடைய பரக்கத்து வானத்திலே, பூமியிலே, சூரியனிலே, சந்திரனிலே, இந்த உலகம் எல்லாம் பரவி இருக்கிறது. தபாரக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நம்முடைய ரப் என்று கூறினோம். அல்லாஹ் நம்முடைய ரப், அந்த ரப்பு தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அந்த ரப்பு தான், இதைத்தான் நாமும் புரிய வேண்டும், பிறருக்கு நாம் இஸ்லாமை சொல்வதாக இருந்தால் புரிய வைக்க வேண்டும். இன்று தொழுகிறார்கள் தொழுகையாளிகள், அவர்களுக்கே தெரிவதில்லை ஏன் தொழுகிறோம், எதற்காக தொழுகிறோம் என்று. இப்படிப்பட்ட தொழுகைகள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தராது. இப்படிப்பட்ட தொழுகைகள் உங்கள் உள்ளத்திலே வெளிச்சத்தை ஏற்படுத்தாது. இப்படிப்பட்ட தொழுகைகள் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை, இன்ன ஸலா, தன்ஹா, தடுக்கும். அனில் ஃபஹ்ஷா, அசிங்கமான மானக்கேடான செயல்களை விட்டும். வல் முன்கர், கெட்ட காரியத்தை விட்டும். இன்றைக்கு ஏன் பல பேர் தொழுகிறாங்க? அவர்களின் தொழுகை தடுக்கவில்லை அவர்களை. ஏனென்றால் அவர்கள் ரப்பை அறியாமல் தொழுகிறார்கள். அவர்கள் ரப்பை அறியாமல் தொழுகிறார்கள்.
நாம் ஏன் வணங்குகிறோம், எதற்காக வணங்குகிறோம், ஏன் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று அறியாமல், புரியுதா சொல்றது, என்று அறியாமல் அவர்கள் அல்லாஹுவை தொழுவதால், இபாதத்து செய்வதால் அவர்களின் இபாதத்திலே அவர்கள் ருசி காணுவதில்லை, சுவை காணுவதில்லை. இந்த வசனத்தை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். சூரா அல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் 21-22 வசனம். يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله اندادا وَأَنْتُمْ تَعْلَمُونَ. மக்களே, யா ஐயுஹன்னாஸ் உஅபுது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும் உங்கள் ரப்பை, ரப்பக்கும் உங்கள், உங்கள் ரப்பை வணங்குங்கள். அல்லதி, எவன், எப்படிப்பட்டவன், ஹலகக்கும், ஹலக படைத்தான்கும் உங்களை, வல்லதீன மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை, உங்களுக்கு முன்னிருந்தவர்களை, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஏக இறைவனான அல்லாஹுவை அஞ்சுகின்றவர்களாக ஆகலாம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்லக்கும் தத்தகூன் என்று கூறி இதை முடிக்கிறான்? கவனிக்க வேண்டிய செய்தி, மக்களுடைய இயற்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தன்மை படைத்திருக்கிறார். அது என்ன? கடவுள் பக்தி, இறை பக்தி. பொதுவாக தமிழ் வழக்கிலே சொல்வார்கள், ஒவ்வொரு மொழியிலும் இது உண்டு, ஃபியர் ஆஃப் காட், அல்லாஹ், கடவுளுடைய பயம், இறைவனை பற்றிய ஒரு பயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை படைத்த இறைவனை வணங்காமல் இறை பக்தி என்பது ஏற்படாது. அந்த இறை பக்தி உண்மையான இறை பக்தி அல்ல. படைத்த இறைவனை வணங்காமல், படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் கடவுள் பக்தி, இறை பக்தி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது உண்மை அல்ல. நீங்கள் படைத்த இறைவனை வணங்கினால்தான் உண்மையான தக்குவா, உண்மையான பக்தி, அச்சம், கடவுள் அச்சம், இறை அச்சம் என்பது உங்களுக்கு வரும். இப்ப ரொம்ப பேருக்கு ஆசை, நானும் ஒரு கடவுள் பக்தனா இருக்கணும், இறை பக்தி உள்ளவனா இருக்கணும், இறை அச்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் சிலை வழிபாடு செய்பவர்களோ, சிலுவை வழிபாடு செய்பவர்களோ ஒரு காலம் இறை அச்சம் உள்ளவர்களாக ஆகவே முடியாது. ஆகவேதான் சமய சந்தர்ப்பங்களிலே பார்க்கிறோம், எப்போது அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுமோ அப்போது அவர்கள் சமூக விரோதிகளாகவோ அல்லது பெரும் பாவிகளாகவோ மாறிவிடுவதை. காரணம் என்ன? அவர்களிடத்திலே உண்மையான இறை வழிபாடு இல்லாததால் இறை அச்சம் என்பது அவர்களுக்கு ஏற்பட முடியாது. ஆகவேதான் முஸ்லிம்களிலே பார்க்கிறோம், யார் ஒருவர் உண்மையாக அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுடைய இறை பக்தி, அவர்களுடைய இறை அச்சம் அவர்கள் தனிமையில் இருந்தாலும் பாவத்தை விட்டு அவர்களை தடுக்கும், அவர்கள் சபையில் இருந்தாலும் அவர்களை பாவத்தை விட்டு தடுக்கும், அவர்களுக்கு எத்தகைய பெரிய பாவத்தின் வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அவர்கள் இறை வழிபாடுடையவர்களாக, உண்மையான இறை வழிபாடுடையவர்களாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களிடத்திலே உண்மையான இறை பக்தி தக்குவாயிருக்கிறது. எனவே அவர்கள் பாவத்தை விட்டு தங்களை தடுத்துக் கொள்கின்றார்கள். கண்காணிக்கின்றவர்கள் இல்லை என்றாலும் சரி, பார்ப்பவர்கள் இல்லை என்றாலும் சரி. இந்த செய்தி புரியுதா? புரிஞ்சா? முக்கியமான விஷயம் இது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி, எப்படிப்பட்டவன், ஜஅலலக்கும், அவன் உங்களுக்காகவே அமைத்தான், அல் அர்வ, பூமியை, ஃபிராஷன், விரிப்பாக. இந்த பூமியை அல்லாஹ் படைத்தது உருண்டையாக இருந்தாலும் நாம் தங்குவதின் வசதிக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விரித்து வைத்திருக்கிறான். பூமியின் எந்த மூலையில் சென்றாலும் நாம் ஒரு பந்துக்கு மேலே நிற்பதை போன்று பய உணர்வை உணர்வோமா? அந்த உணர்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்காக இதை விரித்து வைத்து விட்டான். வஸ்ஸமா அபினான், வானத்தை ஒரு கட்டிடமாக, ஒரு பில்டிங், ஒரு கட்டிடமாக உங்களுக்கு ஆக்கினான். அந்த வானத்தில் உள்ள மேகத்திலிருந்து அன்சல இறக்கினான், மினசமா வானத்திலிருந்து, மேகம் என்ற பொருளும் உண்டு, மேகத்திலிருந்து இறக்கினான் மா அன் நீரை மழையை, ஃபாஹ்ரஜ பிஹி அஹ்ரஜ வெளியாக்கினான் பிஹி அதன் மூலமாக அந்த நீரின் மூலமாக, மினசமராத் கனி வர்க்கங்களை, ரிஸ்கன் உணவாக லக்கும் உங்களுக்கு, ஃபல தஜஅலூ ஆக்கிவிடாதீர்கள், லில்லாஹி அல்லாஹ்விற்கு, அன்தாதன் இணைகளை, வந்தும் தாளமூன் நீங்கள் அறிந்து கொண்டே, வானம் பூமி இவற்றையெல்லாம் படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன் அல்லாஹுதான், ஒரு இறைவன் தான் என்பதை அறிந்து கொண்டே நீங்கள் அந்த அல்லாஹுவிற்கு இணைகளை ஆக்கிவிடாதீர்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், சிலைகளை வணங்குபவர்களோ, சிலுவைகளை வணங்குபவர்களோ, அல்லது மனிதனை மகான்களை வணங்குகின்றவர்களோ, வானத்தை படைத்ததோ, சூரியனை படைத்ததோ, இரவு பகலை இயக்குவதோ, இந்த சிலை அந்த சிலை என்று அவர்கள் சொல்வது கிடையாது. அப்படி யாரும் சொல்றாங்களா? சொல்லல. அப்படி யாரும் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்விற்கு இணைகளை ஆக்காதீர்கள் என்று சொல்கிறான். அப்ப அவர்கள் அல்லாஹ்தான் படைப்பாளன், ஓர் இறைவன் தான் படைப்பாளன், ரப்பு என்பதிலே சந்தேகம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறான். கவனிக்கணும், அவர்கள் ரெண்டு அல்லாஹ் என்று சொல்லவில்லை. தாங்கள் வணங்குகின்ற சிலைகளும் வானம் பூமியை அல்லாஹ் படைத்ததிலே அல்லாஹ்விற்கு கூட்டாக இருந்தன என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ் நீங்கள் எனக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறானே, என்ன விஷயம் அங்கே இருக்கிறது என்றால், இபாதத் வழிபடுதல் என்ற செயலை எப்போது நீங்கள் அந்த அல்லாஹுவை தவிர்த்து மற்றவர்களுக்கு செய்துவிட்டீர்களோ, செய்கிறீர்களோ, நீங்கள் அல்லாஹுவிற்கு அவற்றை இணையாக ஆக்கிவிட்டீர்கள். ஏனென்றால் இவற்றையெல்லாம் படைத்தவன் அவன்தானே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். வானபூமி இந்த படைப்புகளை எல்லாம் படைத்தவன் தானே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல் ஹாலிகு லிஹாதிஹில் அஷ்யா ஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதா, இவற்றையெல்லாம் படைத்த படைப்பாளனாகிய அல்லாஹுதானே வழிபடுவதற்கு தகுதியானவன். அப்ப நீங்க அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபடுதலை அவனை தவிர்த்தோ அல்லது அவனுக்கு செய்வதோடு மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்துவிட்டால், அப்போது நீங்கள் பல கடவுள்களை நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், இறை தன்மை அவர்களுக்கும் உள்ளது என்று நீங்கள் நம்பிவிட்டீர்கள், அவர்களும் அல்லாஹ்விற்கு சமமானவர்கள் என்று நம்பிவிட்டீர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதா வந்தும் தாளமும், நீங்கள் அறிந்து கொண்டே. நீங்கள் அறிந்து கொண்டே என்றால் எதை அறிந்து கொண்டே? இந்த படைப்புகளை எல்லாம் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான், ஓர் இறைவன் தான் படைத்தான் என்பதை அறிந்ததற்கு பிறகு நீங்கள் எப்படி இணைகளை ஏற்படுத்துவீர்கள் அவனுக்கு? அப்ப இந்த வசனங்கள் நமக்கு எதை கற்பிக்கின்றன? அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, அவன் தான் பிரபஞ்சத்தை படைத்தவன், அவன் தான் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த அல்லாஹ் அவனுடைய வணக்க வழிபாட்டிலே பிறரை நாம் சேர்ப்பதை அங்கீகரிப்பது கிடையாது. அப்படி ஒருவர் வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹுவை தவிர்த்து பிறரையும் வணங்கினால், அல்லாஹுவை வணங்குவது போன்று மற்றவர்களையும் வணங்குகிறார், அல்லது அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு மற்ற பொருள்களை வணங்குகிறார், இவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர் அல்லாஹுவையே ஏற்காதவர், அல்லாஹுவையே ஏற்காதவர், முஷ்ரிக் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இதுதான் நம்முடைய முஸ்லிம்கள் பல பேருக்கு புரியறது. அதனாலதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஷிர்க் மலிந்து காணப்படுகிறது. இந்த ஷிர்க் மலிந்ததற்கு என்ன காரணம்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹுவை மறுக்கலையே, நாங்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லலையே, நாங்களும் தொழுகிறோம், அல்லாஹ் வணங்குறோம்,
அல்லாவிற்கு நோன்பு நோக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், வணக்க வழிபாடுகளை செய்யறோம், நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் மூமின்கள் தான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ என்னை மட்டும் வணங்காமல் என்னோட சேர்த்து பிறரை வணங்கினால் அந்த பிறர் யாராக இருந்தாலும் சரி நீ காஃபிர், நீ காஃபிர், என்னை எப்படி ஏற்க வேண்டுமோ அப்படி ஏற்காதவர், நீ என்னை நிராகரித்தவர் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இந்த வித்தியாசம் புரியுதா? இன்னைக்கு மக்கள் இந்த செயல்களை கபர்களிலே செய்கின்றார்கள் அல்லவா, அங்கு நேர்ச்சையோ போர்வை போர்த்ததோ தொட்டு முத்தமிடுவதையோ, அங்கு தங்கி இரவு கழிப்பதையோ, அங்கு அந்த கபர்களுக்கு சுஜூத் செய்வதையோ ஷிர்காக அவர்கள் பார்ப்பதில்லையே. அதற்கு என்ன காரணம் என்றால், இபாதத்துகளை, இந்த பணிவை, கட்டுப்படுதலை அல்லாஹ்விற்கு மட்டும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் புரியாததால். அப்படி செய்தால் நாம் அல்லாஹுவை ஏற்றவர்களாக ஆக மாட்டோம், அப்படி செஞ்சிட்டா அல்லாஹுவை ஏற்றவர்களாக ஆக மாட்டோம் என்ற செய்தி அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் நீங்க அவங்க இடத்துல எவ்வளவுதான் சொன்னாலும், நாங்கள் முஸ்லிம்கள், நாங்களும் மஸ்ஜிதுக்கு வரத்தானே செய்யறோம், நாங்களும் தொழதானே செய்யறோம், நாங்களும் திக்ர் தானே செய்யறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் சூரா அல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தின் 117வது வசனம், وَمَنْ يَدْعُ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ لَا بُرْهَانَ لَهُ بِهِ فَإِنَّمَا حِسَابُهُ عِنْدَ رَبِّهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الْكَافِرُونَ. நல்ல கவனமா கேளுங்க. وَمَنْ يَدْعُ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ لَا بُرْهَانَ لَهُ بِهِ فَإِنَّمَا حِسَابُهُ عِنْدَ رَبِّهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الْكَافِرُونَ. யார், وَمَنْ, யார், يَدْعُ அழைக்கிறான், கூப்பிடுகிறான், பிரார்த்தனை செய்கிறான், மஅல்லா அல்லாஹுடன், அல்லாஹ்விடத்திலும் கேட்கிறான், இலாஹன் ஆகர இன்னொரு கடவுளிடத்திலும் கேட்கிறான். அப்ப அவர்கள் தாங்கள் அழைப்பதை கடவுள் என்று சொல்லவில்லை என்றாலும், அல்லாஹுவை தவிர்த்து மற்றவர்களை அழைத்தாலே நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் கடவுளாக்கி விட்டீர்கள். முடிச்சு. நாங்கள் அவுலியாக்கள் அல்லாஹ் என்று சொல்லல, அவுலியாக்களை கடவுள் என்று சொல்லல, நாங்கள் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஆற்றல் இருக்கு என்று சொல்லவில்லை என்று அவர்கள் கூறினாலும், எப்போது வழிபாடுகளை நீங்கள் அவர்களுக்கு செய்து விட்டீர்களோ நீங்கள் அவர்களை கடவுளாக்கி விட்டீர்கள். பெற்றோர் அவர்களின் கால்களிலே விழுந்து அவர்களை மரியாதை செலுத்துகிறீர்கள், அவர்களை நீங்கள் கடவுளாக்கி விட்டீர்கள். காசு, பணம், இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பவுண்டு, என்ன பவுண்டு, என்ன ஒரு ஒரு பவுண்டு எடுக்கிறாரு, எடுத்து இது வச்சுக்கிறாரு, என்னங்க பரக்கத், இன்னைக்கு வியாபாரத்தில் கிடைச்ச பரக்கத்தை எடுத்து என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, கடையை முதல்ல திறந்த உடனே இந்துக்கள் சொல்லுவாங்கல்ல முதல் போனின்னு சொல்லிட்டு, எத்தனை முஸ்லிம்கள் செய்யறாங்க முதல் போனி, என்ன வியாபாரம் ஆன உடனே அதை எடுத்து Oh, mm-hmm.
அந்த காசு அந்த பூண்டில் இருக்கிறோம். செய்யும் இந்த